கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடிமூற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி குடிமலி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமும் அவங்களுடைய பொன்னாத்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழுது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே வாரந்தோறும் சனிக்கிழமை மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் அல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த நண்பர்கள் அன்னையுடைய திருவடி அட்டும் நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு தேவராணத்திலே அவுக்கரசு பெருமானுடைய அந்த அற்புத வாழ்வினை சேக்கிழார் பெருமானுடைய அடியொற்றி நாம் திருவையாற்றிலே நாவுக்கரசு பெருமானுடைய அந்த புத அனுபவங்களை ஒரு வாரமாக நம்மால் இயன்ற வரையிலும் பெருமானுடைய அந்த சிறப்பினை அப்பர் பெருமானுடைய வாக்கின் மூலமாகவும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கின் மூலமாகவும் ஓரளவு நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே நாவுக்கரசு பெருமான் கைலாய காட்சி அனுபவம் என்பதாக அமைத்து திருவையாற்றிலே நாவுக்கரசு பெருமானுடைய அந்த அனுபவம் என்கின்ற அமைப்பிலே நாவுக்கரசு பெருமான் திருவையாற்றிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை போன வகுப்பிலே ஒவ்வொரு அந்த பாட்டிலேயும் அந்த பதிகத்திலே திருவையாறு அமர்ந்த தேன் என்பதாக அந்த பெருமானை அழைத்து திருவையாற்றிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சிவானந்த தேன் பருகும் நிலை என்பதை திருவாசகத்திலே இருக்கக்கூடிய உயிருண்ணி பத்து பதிகத்தினுடைய தாக்கமாக அமைத்து இரண்டையும் இணைத்து இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது சிவானந்த தேன் பருகின்ற நிலையாக அமைத்துக் கொண்டு இந்த இரண்டு பதிகங்களையும் அணுகும் முறையை நாம் ஓரளவு சிந்தித்தோம். அதன் அடிப்படையை தொடர்ந்து நாவுக்கரசு பெருமானுடைய வாழ்வியல் என்ற நிலையிலே கைலாய அனுபவத்திற்கு பிறகு நாவுக்கரசு பெருமானுடைய அந்த வாழ்வின் அடிப்படை வாழ்வியல் குறிக்கோள் அந்த வாழ்வினுடைய அனுபவம் என்பதாக அமைத்து காண்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானுடைய மொத்த அந்த நிலையை வகுத்து காட்டுகின்ற மூன்று பாடல்களை நாம் ஆழமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். பக்கம் 482 தனி திருநேரிசை. இந்த கைலை காட்சியின் அடிப்படையில் அமைந்த அப்பர் பெருமானுடைய அந்த வாழ்வை தெளிய உணர்த்துகின்ற மூன்று திருப்பாடல்கள் மிக அற்புதமான திருப்பாடல். இந்த மூன்று திருப்பாடல்கள் பல நுணுக்கமான அனுபவத்தினுடைய விஷயங்களை அப்பர் பெருமான் இந்த தனித்திருநேரிசையிலே பாடல் 1, பாடல் 2, பாடல் 10 முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பாடல் 10 தொண்டு என்பதாக இருக்கக்கூடிய நம் அனைவருடைய ஆண்டு அரசு உழவாறு திருப்பணி குழு என்பதாக அமைக்கின்ற அந்த நிலையிலே அப்பர் பெருமானுடைய அந்த வாழ்வியல் குறிக்கோள் அப்பர் பெருமானுடைய அனுபவத்தை அற்புதமாக வழங்குகின்ற ஒரு இடம் என்பதாக சொன்னால் இந்த 10வது திருப்பாடல் ஒரு தனி திருநேரிசை என்பதாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இது மிக முக்கியமாக இந்த மூன்று திருப்பாடல்கள் அப்பர் பெருமான் கைலை அனுபவத்தினுடைய அடிப்படையாக வாழ்வியல் அடிப்படையாக அமைத்துக் கொண்டு முழுமையாக இந்த மூன்று திருப்பாடலிலே அப்பர் பெருமானுடைய அந்த வாழ்வியல் முழுமையும் வகுத்துக் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மூன்று திருப்பாடல்கள். மிக முக்கியமான திருப்பாடல்கள் இந்த மூன்று திருப்பாடல்களும். அந்த மூன்று திருப்பாடல்களை நாம் ஓதி நாம் இப்பொழுது தொடங்குவோம். 1, 2, 10
தொண்டனே பட்டதென்னே தூய காவிரி
சாதி
கழித்தவாரே
திருப்பாடல் நவக்கரச பெருமான் இந்த தனி திருநேரிசையில தன்னுடைய அந்த மொத்த வாழ்க்கை அனுபவம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை அனுபவத்தை மிக அற்புதமாக இந்த பாடலிலே அமைத்து காண்பிக்கின்றார். தொண்டனே பட்டது என்ன, என்னப்பா இந்த சாதித்து விட்டேன், என்ன கிடைச்சிருச்சு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலை தொண்டனேன் பட்டது என்ன என்பதாக கேட்டு அந்த கேள்வியை தொடங்குகின்றார். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொருவரும் முதலாவதாக கேட்க வேண்டிய கேள்வி இது. தொண்டனேன் பட்டது என்ன என்பதாக எடுத்து ஆரம்பிக்கின்ற பொழுது அதனுடைய முடிவாக அமைந்திருக்கின்ற ஒரு பேரு அவனுடைய திருவடியை சுமக்கின்ற பேரு. ஆரம்பிக்கின்ற பொழுது தொண்டனேன் பட்டது என்ன என்பதாக ஆரம்பித்த பெருமான் முடிக்கின்ற பொழுது திருவடியை சுமந்து முடிக்கின்ற ஒரு அற்புத வாழ்வியல் ஒரு அனுபவம் தொகுத்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. முன்னாடி வந்திருங்க, முன்னாடி. தொண்டனேன் பட்டது என்ன, தூய காவிரியின் நன்னீர் கொண்டு, தூய காவிரியின் நன்னீர் கொண்டு இருக்கு ஓதி ஆட்டி பெருமானை வழிபடுகின்ற அந்த முறைமையை, வழிபாட்டினுடைய அற்புதத்தை மிக அற்புதமாக காட்டுகின்றார். இங்கே வழிபடுபவர்கள் யார் என்பதாக சொன்னால் அத்துணை தொண்டர்களும் தன்னுடைய திருக்கரத்தை கொண்டு பெருமானை இடத்திலே வழிபடுகின்ற நிலை. பெருமானை வழிபடுகின்ற பொழுது இதற்கு பெருமான் நாம், தொண்டர் பெருமான், இதற்கு இடையிலே எந்த ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. நாம் நேராக சென்று பெருமானை வழிபடுகின்ற அந்த அற்புதத்தை, வழிபாட்டின் தத்துவத்தை மிக அற்புதமாக இருக்கு ஓதி பெருமானிடத்திலே ஐந்து பஞ்ச கவ்யம் என்று சொல்லக்கூடிய அத்துணை பெருமானை வழிபாடு என்ற நிலையிலே அமைத்து ஆட்டி குங்கும குழம்பு சாத்தி இண்டை கொண்டு பெருமானுடைய அந்த மாலை அற்புதமாக அந்த பெருமானுக்கு அந்த மாலையை சூட்டி இண்டை கொண்டு இதற்கு பிறகுதான் இந்த அற்புதமான ஒரு வாக்கு அமைக்கின்றார். என்ன சொல்றார், இண்டை கொண்டு இது அத்தனையும் செய்து பெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற நிலையிலே இது அத்தனையும் செய்துவிட்டு ஒரு அடி பின்னே போகின்ற நிலை. இப்பொழுது தானே செய்த வழிபாடு, பெருமானிடத்திலே தான் செய்த அந்த வழிபாடு என்பதாக அமைத்து அந்த பெருமானை வழிபட்டு விட்டு ஒரு ஒரு சற்று பின்னோக்கி அந்த பெருமானை இப்பொழுது என்ன செய்கின்றார், ஏற நோக்கி. இந்த இடம் தான் அற்புதமான ஒரு இத்துணை வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்ட அந்த பெருமானை ஏற நோக்குதல், இதுதான் மிக முக்கியமாக கோடிட்டு வைத்து வைக்கின்ற இடம். பெருமானை தன்னுடைய அன்பு, தன்னுடைய வழிபாடு, தன்னுடைய பக்தி அந்த பெருமானிடத்திலே சென்று பொருந்துகின்ற அந்த அனுபவத்தை அங்கே உணர்கின்றார். ஏற நோக்குதல் என்பதாக சொல்லுகின்ற போது பொருந்துதல், இது வழிபாட்டினுடைய பயனை அனுபவிக்கின்ற நிலை. இத்துணை வழிபாடு செய்துவிட்டு ஏதோ கருவி என்கின்ற நிலையிலே இருந்து சென்றுவிட்ட நிலை அல்லாமல் பெருமான் அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு அந்த பெருமான் தனக்கு அனுபவிக்கின்ற அனுபவ பொருளாக இருக்கின்ற தன்மையை ஏற நோக்கி என்பதாக அமைக்கின்றார். இதுதான் வழிபாட்டினுடைய பயனாக அமைந்து ஈசனை எம்பிரானை கண்டனை, நீலகண்டத்து எம்பிரான், நீலகண்டத்து எம்பிரானை கண்டீராதே காலத்தை அழித்தவாரி. இப்படியெல்லாம் செய்யாமல், இப்படியெல்லாம் பெருமானை வழிபாடு செய்யாமல் போகின்ற அந்த காலங்கள் இப்படி வீணாக கழிந்து விட்டதே என்பதாக எண்ணி எண்ணி வருத்துகின்ற ஒரு அமைப்பாக அமைந்ததுதான் இந்த முதல் திருப்பாடல். அப்பர் பெருமானுடைய அந்த வாழ்வியலை அமைக்கின்ற முதல் திருப்பாடல். இரண்டாவது திருப்பாடல்
பின்னிலே முன்னி
அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு என்பதாக சொன்னால், பின்னிலே முன்னிலே. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று பதி, பசு, பாசம். இந்த மூன்று பொருள்களும் எப்பவும் அனாதி என்று சொல்லக்கூடிய தன்மைதான் சைவ சித்தாந்தம். பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகி பசுபாசம் நில்லாவே என்பதாக சொல்லுவது திருமந்திரம். ஆக முன்னிலேன் பின்னிலேன், இறைவன் என்று சொல்லக்கூடிய நீ எப்பவோ அப்பனா. இந்த பதி எப்பொழுது என்பதாக சொன்னால் அப்பொழுது இந்த ஆன்மா உடனாக இருந்தது. என்று நீ அன்று நான், இதுதான் சொல்ல வருகின்ற கருத்து. ஆக முன்னிலேன் பின்னிலேன் என்பதாக அமைத்து பிறப்பு அறுத்து அருள் செய்வானே என் இளேன் நாயினேன் நான், எனக்கு என்ன குறை என்பதாக சொல்லுகின்றான். என்ன இல்லை, இல்லை இல்லை என்பதாக சொல்லுகின்ற ஒரு நிலை இல்லாமல் எனக்கு என்ன இல்லை என்பதாக ஒரு கேள்வியை அமைக்கின்றார். அத்துணை செல்வமாக பெருமான் அந்த முன்னிலையிலே நிற்கின்ற பொழுது நமக்கு என்ன தேவை? அத்துணை நிறைவாக குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்பதாக நிற்கின்ற பெருமான், முன்னதாக நிற்கின்ற அந்த பெருமான் முன்னிலையிலே நமக்கு என்ன குறை வந்துவிடப் போகின்றது? என்னிலே நாயினேன் நான், இளங்கதிர் பயலை திங்கள் சின்னிலா எரிக்கும் சென்னி சிவபுரத்து அமரர் ஏரே, நின்னலால் கலைக்கண் ஆரே, என்னுடைய அத்துணை நிலைக்கும் பற்றுகோடாக இருப்பவன் பெருமான், என்னுடைய செயல்கள் அத்துணைக்கும் பற்றுகோடாக இருப்பவன் இந்த பெருமான் என்பதை மிக அற்புதமாக பூங்குளூர் பதிகத்திலேயும் இதை அமைப்பார். அந்த கருத்தை இங்கேயும் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இங்கே கொண்டு வந்து விட்டார். மின்னலால் கலைக்கண் ஆரே நீரு சேரு அகலத்தார், மார்பிலே திருநீரு பொருந்தி அந்த பெருமான் குறைவிலால் நிறைவாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தனக்கு பற்றுகோடாக வருகின்ற ஒரு தன்மை. இது இரண்டாவது பாடல். முத்தாய்ப்பாக வருகின்ற பாடல் இந்த பத்தாவது பாடல். இது மிக மிக ஒவ்வொரு நம்முடைய அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமானுடைய இந்த திருப்பாடலை நம்முடைய உள்ளத்திலே உரியெழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய திருப்பாடல். எப்படி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் ஒற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் மூவிலை சூலம் என்னையே பொறித்துவை என்பதாக அமைத்த நிலையைப் போல இந்த திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய தொண்டினுடைய நுணுக்கத்தை, தொண்டினுடைய ஆழத்தை, அப்பர் பெருமானுடைய வாழ்வியலினுடைய முக்கியமான அந்த தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டினுடைய சிறப்பை விளக்க வந்த திருப்பாடல். இந்த திருப்பாடல் சைவத்தினுடைய மிக ஆழமான அந்த கருத்தை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடல் இது ஒரு திருப்பாடல் என்பதாக சொல்லி நான்கு வரி சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏராளம். ஏராளமான கருத்துக்களை அப்பர் பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைத்திருப்பது இந்த திருப்பாடலினுடைய தனி சிறப்பு. இந்த திருப்பாடலுக்கு ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் திருவருள் துணை கொண்டு என்பதாக அமைத்து இந்த பத்தாவது திருப்பாடலை நாம் எல்லோரும் ஓதுவோமா. அருள் செய்த அந்த திருவடியை முதலாக அமைத்துக் கொடுக்கிறார். ராவணன் கைலாய மலையை அப்படி தூக்குகின்ற பொழுது, அறுவரையை எடுக்கின்ற பொழுது, ஒற்றை திருவடி, அந்த ஒற்றை திருவடி பெருவிரல் அப்படி அழுது. மிக அற்புதமாக அப்பர் பெருமான் இங்கே அந்த திருவடியினுடைய பெருமையை காட்டுகின்ற ஒரு நிலை. பெருவிரல் இறைதான் ஊன்ற ராவணன் அப்படி எடுத்த உடனேயே அந்த திருவடியில இருக்கக்கூடிய பெருவிரல் அப்படி லேசா அப்படி ஊன்றினார். பிறை எயிறு இளங்க அங்காத்து அப்படி லேசா அப்படி ஊன்ற உடனே என்ன ஆச்சா, ஆ அப்படின்னு கத்துறான் ராவணன். அங்காத்தல் என்பதாக சொல்லுகின்ற போது வாயை பிளத்தல், ஒரு வாயை பிளந்தாலே எப்படி இருக்கு, பத்து வாய், இந்த பத்து வாயை அப்படி பிளந்த ஒரு தன்மை இப்பொழுது அப்பர் பெருமான் காட்டுகின்ற காட்சி. பிளந்தால் என்ன தெரியுது, வாயை பிளந்தால் தெரிவது பல்லு, அது அரக்கன். அரக்கனுடைய பல்லை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், பெருவிரல் இறைதான் உன்ற பிறை எயிறு, பிறை எயிறு, இந்த பிறையை போன்ற அவனுடைய பற்கள். பிறை எயிறு இளங்கனர், இந்த கால் அந்த பெருவிரலை ஊன்றிய உடனே என்னாச்சா, அங்காத்தல், அவன் வாய பிளந்தா பிளந்தா அதுல இருந்து தெரிக்குது, என்ன தெரிக்குதுன்னா அவனுடைய பற்கள் தெரித்து தெரித்து வெள்ள விழுது. உண்மையா நீங்க பாத்திருப்பீங்க, கார்ட்டூன் எல்லாம் போட்டிருப்போம், தலையில ஓங்கி அப்படி அடிச்ச உடனே தலையை சுத்தி அப்படியே ஸ்டார்ஸ் ஓடும். இப்ப ராவணனுக்கு லேசா அந்த விரலை ஊன்ன உடனேயே அவனுடைய தலையை சுத்தி பிறையை போல பற்கள் சுத்துகின்றது. இப்படி ஒரு காட்சி அப்பர் பெருமான் காட்டுகின்ற காட்சி, சாதாரணமான காட்சி இல்ல, யாரும் இப்படி சொல்லிவிட முடியாது. அப்பர் பெருமான் காட்டுகின்ற இந்த காட்சி மிக அற்புதமான காட்சி. பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறை எயிறு இளங்க அங்காத்து அறுவரை அணைய தோளான் அரக்கன் அலறி வீழ்ந்தான். இது திருவடியினுடைய செயல், அலறி வீழ்ந்தான் என்பதாக சொல்லி நிறுத்தி அந்த திருவடியை பற்றி இப்பொழுது சொல்லுகின்றார். திருவடியை பற்றிய இந்த குறிப்பு மிக மிக ஆழமான குறிப்பு, மிக மிக ஆழமான அனுபவமான குறிப்பு. இது இருவரும் ஒருவனாய உருவமங்குடைய வள்ளல் தீச்சாரியா அந்த பெருவிரலுக்கு அட்ரஸ் சொல்றாரு. இந்த பெருவிரலினுடைய தன்மை, இந்த பெருவிரலுக்கு உரிய அந்த திருவருள் விலாசத்தை இப்பொழுது சொல்லுகின்றார். இதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஆழம் சிறப்பு. சொல்றாரு பாருங்க, இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல், இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறு. இதுதான் இந்த பாடலினுடைய முக்கியமான அங்கம். இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல், பெருமானை இங்கே வள்ளல் என்பதாக அமைக்கிறோம். எதை வள்ளல் என்பதாக குறிப்பிடுவோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் சொல்றார், இறைவனை வள்ளல் என்பதாக குறிப்பிடுவதற்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்ற டெபினிஷன் வரையறை, ஏன் அவரை வள்ளல் என்பதாக சொல்லுகின்றோம் அப்படின்னு சொன்னா, அவரை ஏன் வள்ளல் சொல்லுகின்றோம் என்பதாக சொன்னால், போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளன், என்ன ஒருத்தர் இந்த பொய்யனை ஆட்கொள்ளுகின்ற ஒருவன் உண்டுன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய வள்ளலாக இருக்க வேண்டும், அவர்தாயா வள்ளல். எத்தனையோ பேர் வள்ளலாக இருக்கலாம், ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி, இந்த பொய்யனையும் ஒரு பொருட்டாக எண்ணி ஆட்கொண்டான் அல்லவா, ஆகவே அவனை வள்ளல் என்பதாக சொல்லுகின்றான். போற்றி என்போலும் பொய்யதமை ஆட்கொள்ளும் வள்ளல், போற்றி பாதம் போற்றி.
போற்றி என்போலும் பொய்ய தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல்,
போற்றி போற்றி நாதனே போற்றி போற்றி.
சுட
பெருமான் முருக பெருமானை வள்ளல் என்பதாக அமைக்க. ஏன் வள்ளல் என்பதாக சொன்னால், இப்படி பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி வள்ளி. அப்படி எப்படிப்பட்ட வள்ளல்னு சொன்னா, அதாரணமா ரெண்டு கரத்தை எடுத்து கொடுக்கறதெல்லாம் அவருக்கு என்ன வந்தாரு, இவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா எடுத்து இப்படி ரெண்டு கரத்தால தானே கொடுக்க முடியுது. ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா, 12 கரங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எதற்காக 12 கரங்கள் என்பதாக சொன்னால், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு விதித்தனன் உலகம். 12 கரங்கள் என்பதாக சொல்லுகின்ற போது, முருகப்பெருமானை நாடி அன்பர்கள் வருகின்ற போது 12 கரங்களினாலே வாரி வாரி அருளை வழங்குவதற்காக அந்த கரங்கள் எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரமிடை விட்டு சுமந்த செஞ்சட்டு கலன்களும் துங்க நீள் 12 கரம். திருக்குறள் சொல்லும் போது எப்படிப்பட்ட கரமா, துங்க நீள் 12 கரம், அது கொடுக்கின்ற கரம். ஆக வள்ளல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இப்படி பெருமானை வள்ளல் என்பதாக அமைத்துக் கொடுத்த நிலையிலே இங்கே நாவுக்கரச பெருமான் சொல்லுகின்றார், இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடையவள். இந்த இருவரும் ஒருவராய உருவம் அங்கு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, எல்லாம் சேர்ந்து கடைசியில நிற்கக்கூடிய நிலை ஒற்றை திருவடி ஒற்றை பாதம் அண்ணல் என நிற்கின்ற, இது மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. திருமலை பெருமான் சொல்லுவார், களம் ஆறறிவாரங்கள் அண்ணலின் பெருமை, ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் அதன் அகலம் நீளம் பேரறியாத பெருஞ்சுடர் என்ற நிலை ஓருருவாயின். இங்கே அப்பர் பெருமான் காட்டுகின்ற தன்னுடைய கைலை அனுபவமாக இங்கே வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை, எல்லாம் கடந்த நிலை. வழிபாடு என்று தொடங்குகின்ற பொழுது உருவம் அருவுருவம் அருவம் எல்லாம் கடந்த நிலையிலே நிற்பது அண்ணல் என நின்ற நிலை, தான் சோதி என நின்ற நிலை. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் அதன் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர். இந்த பெருஞ்சுடருக்கு எந்த பேரை வைக்கிறதுன்னு கேட்டா பேர் இல்லாத, பேர் உடைய அந்த பொருள் இப்பொழுது பெயர் இல்லாத பெருஞ்சுடராக நிற்கின்ற நிலை. இந்த ஓர் உருவாய என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இருவரும் என்பதாக நிற்கின்ற பொழுது அம்மையும் அப்பனுமாக நின்ற நிலை. இருவரும் இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல், மிக மீண்டும் மீண்டும் எண்ணுகின்ற ஒரு நிலை. இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இருவரும் ஒருவனாய என்ற நிலை ஞானசம்பந்த பெருமான் திருஎழுக்கூற்றிருக்கையிலே மிக அற்புதமாக காட்டுகின்ற ஒரு நிலை. ஞானசம்பந்த பெருமான் தொடங்குகின்ற பொழுது பெருமானை இந்த பேரறியாத பெருந்துடராக இருக்கக்கூடிய பெருமானாக அந்த இடத்திலே தொடங்குகின்றார். திருஏழு கூற்றறிக்கை தொடங்குகின்ற பொழுது ஓர் உருவாய பெருமான் தொடங்குகின்ற பொழுது, ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக அந்த திருஏழு கூற்றறிக்கையினுடைய ஆழத்தை அற்புதத்தை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏன் என்பதாக சொன்னால், இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய திருஏழு கூற்றறிக்கையினுடைய ஆழம் இங்கே வெளிப்படுத்த வேண்டும். ஓர் உருவாய என்பதாக சொல்லுகின்ற நிலை. அருணகிரிநாத பெருமானும் திருஏழு கூற்றறிக்கையிலே தொடங்குகின்ற பொழுது ஓர் உருவாய என்பதாகத்தான் அந்த திருஏழு கூற்றறிக்கையும் தொடங்குகின்றார். திருஏழு கூற்றறிக்கைக்கு பல சிறப்புகள் பல பல நிலைகள் உண்டு. திருஏழு கூற்றறிக்கை அது நம் தொடர்ந்த வகுப்புகளிலே நாம் சிந்திக்கின்ற ஒரு நிலையாக அமைத்துக் கொண்டு அந்த திருஏழு கூற்றறிக்கையினுடைய
போயிட்டு இருந்தப்போ வழியில வரும்போது ஓரூர் வாயினை விளக்கணும் கணேஷ் சொன்னார்.
அப்படியா,
ஒரிசாவுக்கும் ஓரூருக்கும் தொடர்பு?
ஓரூருவாயினை மாநகரத்தே
Yeah. சிறப்பு இந்த தினத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு. இந்த தினமானது மிகுந்த சிறப்புகளை உடைய தினமாக அமைந்திருப்பது பெருமானுடைய அந்த திருவருள் குறிப்பு. அந்த வகையிலே முதலாவதாக நம்முடைய ஐயா தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் வந்திருந்தது, இரண்டாவதாக திருஎழுக்கூற்றிருக்கை, மூன்றாவதாக ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய கோமதி நாயகம் ஐயா அவர்கள் பெண்ணாகடத்திலே எப்படி அப்பர் பெருமான் அந்த இடமும் சூளமும் பொறித்து கொண்ட இடம் பெண்ணாகடம், அங்கே சென்று அந்த பொன்னார் திருவடியிலே நின்று அந்த இடமத்தையும் சூளத்தையும் பொறித்து வந்திருக்கக்கூடிய பேரு அவரை காணுகின்ற ஒரு பேரு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு நிலைமை அல்ல. ஆகவே அவர் சார்பாக அப்பர் பெருமானுடைய திருவடியை வணங்கி, பொன்னார் திருவடியை வணங்கி நாம் மேலே செல்லலாம்.
திருவாரூர்ல
அவர் நிறைய பண்றாரு, அவர் பெருமை சொல்லவும் அறிது.
திருவாரூர்
ஐயா அவரை பத்தி சொன்னார்,
ஐயா வந்து கேனார மலர் கொண்ட அடியார் அடிவன் என்றும் திருநாள் என்ற கொங்கு நாட்டு தளத்தில்
திருநாள்
சிவத்திரு தியாகராஜன் ஐயாவோட திருக்கூட்டத்தை சேர்ந்தாரு. தியாகராஜன் ஐயா வந்து தமிழ்நாட்டில் மற்ற மேன்மைகள் சைவநீதி வழங்குகிற உலகம் எல்லாம் சொல்ற மாதிரி ஐயா வெளிநாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு ஐயாக்கு. அது போக வறண்ட தமிழ்நாட்டில் வறண்ட மாவட்டங்கள் சைவ ஒரு நெறியே இல்லாத ஒரு மாவட்டங்களில் போய் சைவத்தின் நெறியையும் திருநீச்சி மொழியையும் மேலோக்கம் செய்திருக்கிறாங்க. அந்த ஒப்பற்ற ஒரு பெருமை நானா அறியா திருக்கூட்டத்தில் அந்த அரியா திருக்கூட்டத்திலிருந்து ஐயா எழுந்திருக்காங்கன்னா அது பெரிய சிறப்பு. நம்ம பெங்களூர் ஆண்டு அரசு உலக பணி கொடுத்து தனிப்பெருமை.
நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இப்பொழுது
முருகேசன் ஐயா புதுசா ஒரு
முருகேசன் ஐயா நமக்கு இப்ப புதுசெல்லாம் இல்ல, அவர் பழைய அடியார். அவருடைய நீலமேகம் ஐயா, முருகேசன் ஐயா, அப்புறம் கொஞ்சம் எழுந்து நின்று எங்களுக்கு அருள் புரியும் ஐயா. நீலமேகம் ஐயா, இவங்க நமக்காக இந்த ஆண்டு அரசு உழவர் பணின்னு கேட்ட உடனே ஐயா கிட்ட உழவர் பணி செய்வதற்குரிய ஒரு ஆர்வத்தோடு நம்ம இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருடைய துணைவியார்களோ கூட வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் அம்மையார் அவர்கள் பக்கம்
375 அப்பர்
திருநாவுக்கரசர் தேவாரம் பக்கம் 375 பெண்ணாகடம்
பொன்னா
பொன்னா
நம்ம கணேஷ் ஐயா அவர்கள் மிகுந்த ஈடுபாடு. அதிலே இந்த திருவெழுக்கூற்றிருக்கை பதிகம், ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய மூன்று திருமுறைகளுடைய மொத்த பொழிவாக அமைந்திருப்பது என்பதாக சான்றோர்கள் கருத்து. அந்த நிலையிலே ஞானசம்பந்த பெருமான் வகுத்து கொடுக்கின்ற நெறி பிரம்மபுரத்திலே இருந்து தொடங்கி அந்த சீர்காழியினுடைய 12 திருப்பெயர்களையும் இந்த வரிசையிலே அமைத்து கொண்டு சைவத்தினுடைய பெருமையை, சிவபெருமானுடைய பண்புகளை அந்த ஒவ்வொரு பெயரின் மூலமாக ஏகபாத திருப்பதிகம் என்பதாக அமைத்து பிரம்மபுரத்திலே இருந்து தொடங்கி முழுமையாக அந்த சீர்காழியினுடைய 12 திருநாமங்களை பெருமான் வகுத்து கொடுத்த ஒரு பேரு நமக்கு உண்டு. அந்த வகையிலே நம்முடைய கணேஷ் ஐயா அவர்கள் ஐயா சொன்னது போல ஒரு சில வார்த்தைகள் அந்த திருக்கூற்று திருவெழுக்கூற்றிருக்கை பற்றி.
அந்த கூட்டத்தில் வந்து இருந்தவங்க இங்கிலீஷ்லேயே சொல்லணும்னு கேட்டாங்க, அவர் இங்கிலீஷ்ல கூட விளக்கிட்டு அதுலயும் பதம் பதமா சொல்லணும், வெறும் அர்த்தமா சொல்றது வேண்டாம், பதம் பதமா சொல்லணும், ஏன் ஓரிரு ஓரொரு வாயினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார்
ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். திருவெழுக்கூற்றிருக்கை நம்ம ஆசிரியர் சொன்ன மாதிரி மூன்று ஞானசம்பந்த பெருமானுடைய மூன்று திருமுறைகளையும் முழுமையாக பாராயணம் செய்கிற பலன் வந்து நம்முடைய திருவெழுக்கூற்றிருக்கை பாராயணம் செய்கிறதாக பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட இத்தனை பதிகங்கள் இருக்கு, தினமும் அத்தனையும் பாராயணம் செய்ய முடியல, அதற்கு தாங்கள்லாம் ஒரு வழி சொல்லணும் அப்படின்றப்ப திருவெழுக்கூற்றிருக்கை அருளி செய்தார் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது திருவெழுக்கூற்றிருக்கை. இந்த திருவெழுக்கூற்றிருக்கையை தொடர்ந்து பல திருவெழுக்கூற்றிருக்கைகள் வந்திருக்கின்றது அப்படிங்கிறதும் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான ஒரு நிறைக்கவி என்று சொல்லுவார்கள் ஞானசம்பந்த பெருமான். பல விதங்களில் அந்த நிறைக்கவிகள் என்று சொல்லப்படுகின்ற சித்திர கவிகள் அவற்றை இயற்றியிருக்கின்றார். திரியேகபாதம், திரியெழுக்கூற்றிருக்கை, நாளடி மேல் வைப்பு, ஈரடி மேல் வைப்பு, திரியமகம், இன்னும் கோமூத்திரி, சக்கர மாற்று, மாலை மாற்று என்று பல 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 பாடங்களை இயற்றியிருக்கின்றார்கள். அதுல வந்து திருவெழுக்கூற்றிருக்கை என்று சொல்லப்படுகின்ற யுனிக் நம்முடைய இது கிடைத்திருக்கிறது நமக்கு. இந்த திருவெழுக்கூற்றிருக்கையில அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர் எவ்வாறு அமைந்திருக்குமோ அந்த மாதிரி அமைந்து அதற்கு மேல இறைவனை இருத்தி வைத்திருக்கின்ற மாதிரி அருமையா வச்சிருக்கிறாங்க. இதுல இது பார்க்கறதுக்கு இது என்னமோ 1, 2, 3 இந்த எண்களை வைத்து ஒரு வித்தகமே கட்டிருக்கிறாருங்க. முதல்ல 1 ஓரொரு வாயினை அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆரம்பிச்சு அதற்கு பிறகு மானாங்கார ஈரியல் பாய் 1 விண்முதல் புறம் 1, 2, 1 வந்துட்ட பிறகு திரும்ப 1 இரு சுடர் உம்பது எழுத்திறவும் படைத்து அழித்து அழிப்போம் மும்மூர்த்திகள் ஆகின. திரும்ப 1, 2, 3 திரும்ப 2, 1 இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 1, 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1, 1, 2, 3, 4, 5, 2, 4, 3, 2, 1 இப்படியே 7 நிலைகள் அமைத்து அந்த 7 நிலைகளுக்கு மேல இறைவனை அமர்த்தி இருக்கின்றது இந்த திருவெழுக்கூற்றிருக்கை பதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருப்பதிகம் நம்முடைய 12 முறை வரலாறு எழுதிய கா வெள்ளைவாரனார் சொல்லும்போது பல திருவெழுக்கூற்றிருக்கை இருந்தாலும் திருமுறையில் இருக்கிற திருவெழுக்கூற்றிருக்கை முதன்மையானதும் அருமையானதுமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய சிறப்புடையது தினமும் நம்ம பாராயணம் செய்கிறது வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரங்களை பாராயணம் செய்கிறது அப்படின்றதுனால அன்பர்கள் இதை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எளிமையான ஒரு இசையும் போட்டு இந்த 1, 2, 3 அந்த சரியா ஞாபகம் வச்சுக்கோம்னு சொன்னாக்கா அது வந்து எளிமையா அது வந்து மனப்பாடம் ஆகிறதுக்கு அருமையான மனப்பாடம் ஆகும். அதனால அன்பர்கள் அதனை பாராயணம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட
இது மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த திருவெழுக்கூற்றிருக்கை ஒரு சிறப்பான ஒரு பதிகம். இந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பையெல்லாம் நம்முடைய கணேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு கொடை என்பதாகத்தான் சொல்லுவோம். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை தலைமையில் கொண்டு இந்த திருப்பதிகத்தை ஓதுகின்றவர்களுக்கு எல்லா வகையான நலன்களும் பெருமான் அருள் செய்வார் என்பது திண்ணம் நிச்சயம் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த திருப்பதிகம் மிக மிக முக்கியமான திருப்பதிகம். நாம் அடியன் திருவெழுக்கூற்றிருக்கை அருணகிரிநாத பெருமானுடைய திருவெழுக்கூற்றிருக்கையை சென்னையில் இருக்கின்ற பொழுது அந்த முருகன் பெருமான் கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த பதிகத்தை படித்து 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 ஒரு தினம் அது மனப்பாடமாகிவிட்டது. ஆக மிக கடினமான இருக்கக்கூடியது பதிகம் என்பதாக நாம் எடுத்து அது நெருங்கான நிலை என்பதாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது வழிபாட்டிலே அந்த பதிகத்தை எந்த திருப்பதியத்தை நாம் உருவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக நினைக்கின்றோமோ அதை வழிபாட்டிற்கு அந்த திருப்பதிகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியதியை வைத்துக் கொண்டு நாம் இந்த திருப்பதிகத்தை அணுக வேண்டும். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் இதுதான் இந்த பதிகத்தினுடைய முத்தாய்ப்பாக ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்ற ஒரு அற்புதம். இந்த அனுபவம் இருமையின் ஒருமை அந்த ஒருமையின் பெருமை இதுதான் ஞானசம்பந்த பெருமான் இந்த சைவ உலகத்திற்கு காட்டுகின்ற நிலை. இரண்டு 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 என்றாக இருந்த நிலை மாறி இப்பொழுது இரண்டும் ஒன்றாகிய நிலை. அந்த ஒன்றாகிய பெருமான் ஒருவனாக நின்ற பெருமான் பேரறியாத பெருஞ்சுடர் என்பதாக காட்டிய பெருமான் அந்த ஒருவர் என்பதாக நிற்கின்ற நிலை இதுதான் அனுபவ நிலை. இந்த ஒருவரின் பெருமை அந்த ஒருவரினுடைய பெருமை அந்த பேரறியாத பெருஞ்சுடராக நிற்கின்ற அந்த நிலை எல்லாவற்றையும் தன் உடத்திலே அடக்கிக் கொண்டு பேரறியாத பெருஞ்சுடராக நிற்கின்ற நிலை தனி நிலை சிறப்பான நிலை சிவத்தினுடைய தனி நிலை இந்த நிலை. ஆகவே இந்த பெருமையை காட்டுவது இந்த திருப்பதிகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதையே தான் இங்கே நம்முடைய அப்பர் பெருமானும் காட்ட வருகின்றார் என்பதைத்தான் இந்த பதிகத்தினுடைய முத்தாய்ப்பாக இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் காட்ட வந்த இடம் இந்த இடம். ஆக இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறேனர். எதை வைத்துக் கொண்டு இங்கே திரிகின்றேன் என்பதாக சொன்னால் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறு சொல்லுகின்ற பொழுது அப்பர் பெருமான் காட்டுகின்ற திருவடி சுமந்து கொண்டு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அடுக்கடுக்காக எடுத்து வர வேண்டும். எப்படி என்பதாக சொன்னால் முதலிலே திருவடி என்பதாக தொடங்குகின்ற போது எங்கே இருந்து தொடங்குகின்றார் என்பதாக சொன்னால் பெருவிரல். இதுதானே அந்த பெருமானை அந்த ராவணனை அழுத்தியது அந்த கட்டை விரல் அந்த விரல் தானே அமிழ்த்தியது. ஆக அங்கே இருந்து தொடங்குகின்றார் பெருவிரலை சுமந்து கொண்டு. அது மட்டுமா பெருவிரல் ஒன்றா அப்படின்னு சொன்னா இரண்டும் ஒன்றாய இருவரும் ஒருவராய நிலை என்பதாக சொல்லுகின்ற போது இந்த ஒற்றை திருவடி இப்பொழுது இரண்டாக நிற்கின்ற நிலை அண்ணல் என நின்ற நிலையில இருந்து இப்பொழுது இரண்டாக நின்ற நிலை இருவர் என்ற நிலை. ஆக பெருவிரல் என்பதாக நின்ற நிலையில இருந்து இப்பொழுது திருவடி இரண்டு அதை சுமந்து கொண்டு ஒன்றொன்றாக வரும் பெருவிரல் ஒற்றை திருவடி என்பதாகிய நிலை இஸ்இக்வல்டு இப்ப சொல்லி வருகின்ற அத்தனையும் இஸ்இக்வல்டு போட்டுக்கிட்டே வரணும். அப்பதான் கடைசியில வருகின்ற அந்த அற்புதமான கருத்தை நம்முடைய அப்பர் பெருமான் காட்டுகின்ற கருத்து பெருவிரலை தாங்குகின்ற நிலை என்கின்ற நிலையிலே இருந்து இப்பொழுது திருவடிகள் இரண்டையும் சுமந்த நிலை. திருவடிகள் என்பதாக சொல்லுகின்ற போது அது தாங்கி இருக்கின்ற திரு உருவம். ஆக சுமந்து கொண்டு இருப்பது ஏதோ பெருவிரல் மட்டுமல்ல பெருவிரலை உடைய இரண்டு திருவடிகளை மட்டுமல்ல அந்த திருவடிகளை தாங்கி நிற்கின்ற திரு உருவம் அதை சுமந்து கொண்டு. ஆச்சா அதன் பிறகு திருவடி சுமந்து கொண்ட உருவம் ஒரு உருவமா என்பதாக சொன்னால் இல்லை. எப்படி அந்த உருவம் என்பதாக சொன்னால் மாது ஒரு பாகனாகிய உருவம். அவர் மட்டுமா நிற்கிறாரு கூட அம்மாவும் இருக்கிறாங்க. ஆக தாங்குகின்ற உருவம் எப்படிப்பட்ட உருவம் என்பதாக சொன்னால் இருவரும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல் திருவடி அதை சுமந்து கொண்டு. சுமந்தது எது உருவம் மட்டுமல்ல பெருமானும் பெருமாட்டியும் அம்மையும் அப்பனுமாக நின்ற நிலை அதை சுமந்து கொண்டு இரண்டும் சுமந்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது அத்துணையும் அப்பர் பெருமான் சுமந்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது எதை இங்கே அனுபவப்படுகின்றார் என்பதாக அமைக்கின்ற பொழுது இது அத்துணையும் ஒரு உருவம் எடுத்தது என்பதாக சொன்னால் எது இது பெருவிரலாக இருக்கட்டும் அது திருவடியாக இருக்கட்டும் திரு உருவமாக இருக்கட்டும் மாதொரு பாகனாக இருக்கட்டும் அத்துணையும் சேர்ந்த உருவத்தை திருவடி சுமந்து கொண்டு என்ற நிலையிலே இது அத்துணையும் ஒரு உருவம் என்பதாக சொன்னால் அது எது என்பதாக சொன்னால் அது தொண்டின் உருவமாக நிற்கின்ற நிலை பெருமானை தொண்டு என்பதாக சொன்ற நிலை இஸ் ஈக்வல் டு தொண்டு கடைசியில வந்து முடிக்க வேண்டியது தொண்டு. அடுத்ததா ஒன்று சொல்றார், திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறு. தொண்டு என்பது வேறு எதுவும் அல்ல, இந்த தொண்டு என்பது கையிலே தாங்கி இருக்கின்ற உழவாரம்தான் தொண்டு. அது வெறும் குறியீடு மட்டும் அல்ல, உழவாரம் என்று சொல்லக்கூடியது ஏதோ செதுக்குவதற்கு உரிய ஒரு குறியீடு என்பதாக மட்டுமல்லாமல் உழவாரம் என்கின்ற தின் படை பேறு என்பதாக சொல்லுகின்றார் அப்பர் பெருமான். ஒவ்வொரு ஒன்றையும் குறிப்பதற்கு ஒரு சிம்பல் இருக்கும், குறியீட்டு வழியாகத்தான் குறிக்க வேண்டும். அப்படி குறியீட்டு வழியாக குறிக்கின்ற பொழுது தொண்டு தொண்டு என்பதை குறியீட்டாக குறிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த தொண்டை குறியீட்டு வழியாக குறிக்கின்ற அந்த உழவாரம் என்பதுதான் தொண்டினுடைய குறியீடாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, இந்த உழவாரம் என்று சொல்லக்கூடிய உழவாரத்தை அப்பர் பெருமான் தாங்கி இருக்கின்ற அப்பர் பெருமான் இரண்டு நிலைகளிலே அப்பர் பெருமானை காணுகின்ற நிலை. ஒன்று, அப்பர் பெருமான் இந்த உழவாரத்தை தாங்கி இருக்கின்ற பொழுது எந்த தோளிலே இந்த உழவாரம் தாங்கி நிற்கின்றதுன்னு பார்க்கணும். அப்பர் பெருமான் உழவாரத்தை வச்சிட்டு இருக்கிறார், வலது தோல்ல தாங்கி இருக்கிறாரா இடது தோல்ல தாங்கி இருக்கிறார்? நீங்க வலது, ஆன்மீக வலது, நீங்க பார்த்து சொல்றீங்களா? அப்பர் பெருமான் தாங்கி இருக்கின்ற அந்த உழவாரம் வலத்திலே தாங்கி இருக்கின்ற உழவாரம், இடத்திலே தாங்கி இருக்கின்ற பொழுது அது குறிப்பது எது, வலத்திலே தாங்கி இருக்கின்ற பொழுது குறிப்பது எது? இரண்டு திருவுருவங்கள் அமைத்துக் கொண்டு இந்த உழவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த உழவாரம் என்பதை முதலாவதாக நாம் சொன்ன பொழுது திருவடி சுமந்து கொண்டு என்பதாக சொன்னால் இது வேறு அதிலும் அல்ல, இதுதான் திருவடி. இந்த உழவாரம் என்கின்ற இந்த உழவார தின்படை பேறு என்பதுதான் அவனுடைய திருவடி. இதை சுமந்து கொண்டு தான் சொன்னார் திருவடி என்பதாக சொல்லுகின்ற போது இது அத்துணையும் குறிப்பது தொண்டு என்கின்ற நிலையிலே தொண்டலால் துணையும் இல்லை. வித்தவுட் உழவாரம் நோ அப்பர், அப்பர் இல்லாமல் உழவாரம் இல்லை, உழவாரம் இல்லாமல் அப்பர் இல்லை. ஆக உழவாரம் என்கின்ற உழவாரத்தை ஒரு கருவி என்பதாக மட்டும் இல்லாத நிலை, இந்த உழவாரம் தொண்டு செய்வதற்குரிய ஒரு கருவி என்பதாக மட்டும் இல்லாமல் இந்த உழவாரம் என்பதே தொண்டு என நின்ற நிலை, இதுதான் அப்பர் பெருமான் கூம்புகளூர் பதிகத்திலே ஆழமாக ஆழமாக வைக்கின்ற இடம். கூம்புகளூர் பதிகத்திலே அப்பர் பெருமான் காட்டுகின்ற அந்த உழவாரத்தினுடைய சிறப்பு, அந்த தொண்டினுடைய சிறப்பு, அந்த ஆழத்தை மனதிலே அந்த இடத்திலே நாம் பதித்துக் கொள்வதற்காக வைக்கின்ற ஒரு சிறு நிலைதான் இந்த நிலை. ஆக அப்பர் பெருமான் தாங்கி இருக்கின்ற இந்த உழவாரம் என்பது வளத்திலே தாங்கி இருக்கின்ற உழவாரம். இது வளத்திலே தாங்கி இருக்கின்ற இந்த உழவாரம் குறிப்பது எது என்பதாக சொன்னால் இரண்டு நிலை, ஒன்று தொண்டர் என நின்ற நிலை, இரண்டாவது தொண்டு என நின்ற நிலை. தொண்டர் என்கின்ற நிலை, இரண்டாவது தொண்டு என நின்ற நிலை. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? நான் கேட்டேன்றதுக்காக புரிஞ்சுதுன்னு சொல்லக்கூடாது. தொண்டு செய்கின்ற பொழுது தொடங்குகின்ற அத்துணை பெரும் தொண்டர் என்பதாகத்தான் தொடங்குகின்றார். ஆக தொண்டு என்பது தொண்டரினுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு நம் உள்ளாக இருந்து கொண்டு செய்கின்ற பணி. ஆக நாம் தொண்டர் என்பதாக சொல்லுகிறோம். இது தொடக்க நிலை. தொண்டு என்பதை உள்ளாக கொண்டு, தொண்டு என்பதை தன் உள்ளாக கொண்டு செய்கின்ற பொழுது தொண்டர் என்கின்ற பெயர் அமையும். இந்த நிலை தொண்டு செய்து 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 தொண்டினுடைய முதிர்ச்சியில என்ன ஆகும் என்பதாக சொன்னால் தொண்டின் உள்ளே தொண்டர் செல்லுகின்ற நிலை அமைக்கும். தொண்டு என்பதுதான் இப்பொழுது அதன் உள்ளே தொண்டர். ஏ, தொண்டர் என்கின்ற நிலையெல்லாம் இல்லை, அத்துணையும் தொண்டு, இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய நிலை என்பதாக தொண்டிற்கு உள்ளே தன்னை புகுத்திக் கொள்ளுகின்ற நிலை தொண்டு என நின்ற நிலை. ஆக தொண்டலால் துணையும் இல்லை என்கின்ற பொழுது தொண்டர் என்பதாக தொடங்கிய நிலை, கண்ணப்பர் தின்னனார் என்கின்ற தொடங்கிய நிலை, கடைசியில முடிந்தது எப்படின்னு சொன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டரும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அன்னப்பன் ஒப்பதோர் அன்பர் இல்ல. அந்த இடத்துல அன்பர் என்பதாக சொல்லல, கண்ணப்பரை சொல்லுகின்ற போது அன்பு ஞானத்தின் திருவுரு. ஞானம், ஞானம் என்பதனுடைய திருவுரு யார் என்பதாக சொன்னால் அது ஞானத்தின் திருவுரு ஞான சம்பந்த பெருமான். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி வண்ணில் மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேன்னக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ஞானத்தின் திருவுரு, அன்பின் திருவுரு, தொண்டின் திருவுரு. தொண்டு 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 என்பதாக சொல்லுகின்ற பொழுது தொண்டின் திருவுருவம் என்பதாக சொன்னால் அது அப்பர் பெருமான் தான் தொண்டின் திருவுரு. இதை பல இடங்களிலே பல நிலைகளிலே திருவாரூரிலே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சேர்க்கிறார் பெருமான் இதை காட்ட தவறவில்லை. நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வு எங்கே தொடங்கியதோ அந்த சைவம் வென்று அந்த சமணத்திலே இருந்து சைவத்திற்கு வந்த பிறகு வென்றேறிய வாழ்வு எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதில் இருந்து அந்த தொண்டினுடைய சிறப்பு தொண்டினுடைய உருவமாக நாவுக்கரச பெருமானை பல இடங்களிலே நம்முடைய தேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது உழவார படையும் தாமும் என்பதாக சொல்லுவார். பார்பார பொழி கண்ணீர் என்பதாக சொல்லி வருகின்ற அந்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது உழவார படையும் தாமும். இன்னொரு இடம் சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் தந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் மார்பு இழி வந்து இழி கண்ணீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும். அந்தமிலா திருவேடத்து அரசும் எல்லாம் கமா போட்டுட்டே வராது. இது பண்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பினுடைய உருவத்தை காட்ட வந்த இடங்கள். இது வந்து பண்பு. அன்பு என்பது ஒரு பண்பு, ஞானம் என்பது ஒரு நிலை. ஆக ஞானத்தின் திருவுருவமாக ஆகின்ற நிலை, அன்பின் திருவுருவமாக ஆகின்ற நிலை, தொண்டின் திருவுருவமாக ஆகின்ற நிலை. இதுல யாராவது எதுவும் புரியலன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மேல. தொண்டு என்பதனுடைய திருவுருவமாக விளங்குகின்ற பேரு அப்பர் பெருமானுடைய அந்த திருவுருவம். ஆகவேதான் அப்பர் பெருமானை தொண்டினுடைய திருவுருவமாக பல இடங்களிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகின்ற பொழுது தொண்டு செய்கின்ற நாவுக்கரச பெருமானை பார்க்கின்ற பொழுதெல்லாம் தொண்டர் என். இதை மிக அற்புதமாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் தில்லை காட்சியாக தில்லை திருவீதி காட்சியாக காணுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற அந்த திருப்பாடல் எத்தனை கோடி கொடுத்தாலும் தகும். அப்படிப்பட்ட திருப்பாடல் அந்த திருப்பாடல். அந்த தொண்டு என்பதற்கு ஒரு வரையறையை கொடுத்து அப்படிப்பட்ட அந்த தொண்டு தொண்டு என்பது தன்னுடைய அந்த சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஞான சம்பந்த பெருமானுக்கு. அதுவரையிலும் அப்பர் பெருமானை பார்க்கவில்லை, அப்பர் பெருமானை பார்த்தது கிடையாது. ஆனால் தொண்டு என்பது இது என்பதாக சொல்லி தில்லையிலேயே அவருக்கு அந்த அனுபவம் கிடைத்து விட்டது. தில்லையில எங்க கிடைச்சதுன்னு சொன்னா தில்லையினுடைய திரு வீதி, அந்த வீதியை பார்க்கின்ற போது கிடைத்த அனுபவம். இப்படிப்பட்ட இந்த அனுபவம் ஒரு பிளாங்கா இருந்தது, ஒரு உருவம் என்பதாக சொல்லி இருந்தது. அதுல யார் ஃபிட் ஆகிறான்றதுதான். ஞான சம்பந்த பெருமான் இதுவரையிலும் பார்த்தது அந்த தொண்டு தொண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டினுடைய திருவுருவத்திற்கு யாரும் சென்று அமையாத நிலை. அப்பர் பெருமானை நேரே சந்தித்தவுடன் இதுதான் அது என்பதாக சொல்லி தொண்டின் திருவுருவம் நேரே தோன்றியது என்பதாக உணர்கின்ற நிலை. சொல்லும்போது சொல்லுவார் தொண்டினுடைய திருவுருவம் நேரே தோன்றியது. ஞான சம்பந்த பெருமான் சொல்றார், ஞாபகரச பெருமான் வந்தாரு அப்பர் பெருமான் வந்தாருன்னு சொல்லல, தொண்டின் திருவுருவம் நேரே தோன்றியது. ஒரு தொண்டு என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவம் எடுத்தா எப்படி இருக்கும்னு நாங்க பார்த்தது இல்லப்பா. ஆனால் திருநாவுக்கரச பெருமான் தான் தொண்டினுடைய திருவுருவம் என்பதாக எடுத்து காட்டிய இடம் சேக்கிழார் பெருமான் அமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான. இதுதான் தொண்டின் திருவுருவம், வரையறைத்து காட்டுகின்ற உருவம். அப்பர் பெருமானுடைய திருவுருவம் எப்படியோ அதுதான் தொண்டினுடைய உருவமும். தெர் இஸ் நோ ஒரு மைக்ரான் கூட சேஞ்ச் கிடையாது தொண்டு என்பதனுடைய. அதே போல சேக்கிழார் பெருமான் சொல்றார் ஞானம் என்பது ஒரு உருவம் எடுத்து வந்ததுன்னா ஞான சம்பந்தர போல ஒரு இம்மி இந்த பக்கம் அந்த பக்கம் சேஞ்ச் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் அன்பின் திருவுரு, ஞானத்தின் திருவுரு, தொண்டின் திருவுரு. ஆக தொண்டின் திருவுருவமாக நிற்கின்ற அப்பர் பெருமானை திருவையாறிலே இருந்து அற்புதமாக திருநெய்த்தானம் திருமழபாடி வணங்கி திருப்பூந்துருத்தியிலே அப்பர் பெருமான் அற்புதமாக செல்லுகின்ற ஒரு ஏன் திருப்பூந்துருத்திக்கு வந்தோம் என்பதாக சொன்னால், தொண்டு என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறே என்பதாக அமைத்த நிலை, அதனுடைய தொடர்பாக பூந்துருத்தி திருப்பூந்துருத்தின்னு சொன்னாலே உடனே ஞாபகத்திற்கு வருவது எது? மூர்த்தியா திருப்பூந்துருத்தி ஊர் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தில் தோன்றுவது எது? உங்களுக்கு அது தோணுச்சா? நீங்க
உழவாரம்
திருப்பூந்துருத்தி உழவாரம் நீங்க மான்மீகி திருப்பூந்துருத்தி திருப்பூந்துருத்தி
சம்பந்திருக்காங்க
அப்படியா? நீங்க திருப்பூந்துருத்தினா உங்களுக்கு யார் யாரா போயிருக்கீங்க? நீங்க பூந்துருத்தி கணேஷ்
ஐயா சொல்லிட்டாங்க
பல்லக்கு திருப்பூந்துருத்தி பல பல சிறப்புகளை உடையது திருப்பூந்துருத்தி. அந்த திருப்பூந்துருத்தியினுடைய இந்த திருவடி சுமந்து கொண்டு அங்க நான் திரியுமாறேன்னு சொன்ன உடனே அதனுடைய தொடர்பாக அமைக்க வேண்டிய அந்த திருத்தாண்டகம் இழுத்து கொண்டு வந்தது. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. திருநெய்த்தானம் திருமழபாடி நிச்சயமாக அத்துணை அந்த பாடல்களையும் நாம் பாட வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே திருநெய்த்தானமும் திருமழபாடியையும் மறக்காமல் மழபாடியை நினைக்க மறந்தாயோ என்பதாக நம்முடைய பெருமான் வந்து கேட்டாலும், இந்த திருப்பூந்துருத்தி என்பதாக சொன்னவுடன் அந்த திருப்பூந்துருத்தியிலே அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கின்ற திருத்தாண்டம், இந்த திருத்தாண்டத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த திருத்தாண்டகம் திருப்பூந்துருத்தியிலே பெருமான் அருள் செய்திருக்கிறார். அந்த நிலையிலே திருப்பூந்துருத்தியை பத்தி ஒரே ஒரு சின்ன குறிப்பு. துருத்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது துருத்தினா என்ன? துருத்திக்கு ரெண்டு பொருள் உண்டு, ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று துருத்தி என்பதாக சொன்னால் என்ன பொருள் யாருக்கு தெரியும்? ஐயா அற்புதமா சொன்னார், உழைக்கலாம். இன்னொரு பொருள்
மண் திட்டு.
மண் திட்டு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்னு இந்த உடம்பை சொல்லுகின்ற பொழுது துருத்தி என்பதாக சொல்லும், காற்று அடைத்த பை. இந்த நெருப்பு உலைக்களம் சொன்னால அந்த காற்று பை இருக்கும், அதை வச்சு அப்படி அழுத்துவான், புஷ் புஷ்ன்னு காத்து வரும் அந்த பக்கமா இந்த பைப்ல. இப்ப எல்லாம் எங்க பாக்குறது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி டயக்ராம் போட்டு காமிச்சாதான் ஏன் பூசுறவங்க பிளாஸ்டிக்ல ஒட்டுறவங்க எல்லாம் வந்து அந்த பை காற்று பை அதை வச்சு அப்படி புசு புசுன்னு அழுத்தினா அந்த துருத்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு தமிழ் பெயர் அற்புதமாக அந்த பெயர் உண்டு. அதை அழுத்துகின்ற பொழுது இந்த உடம்பை துருத்தி காற்று தானே உள்ள பிராணன் உள்ள போகின்ற பொழுது தசவாய்க்களாக புரியுது. அத்தனையும் அத்தனை வேலைகளையும் செய்து அமைகின்ற இந்த உடலை துருத்தி என்பதாக சொல்லுவோம். ஆனால் துருத்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த துருத்தி உலால் உடம்பால் ஆகிய துருத்தி, உலால் துருத்தி. நம்முடைய உடல் என்பதாக சொல்லுகின்ற நிலை முதலாவதாக எப்படி இருக்கின்றது என்பதாக சொன்னால், இது புலால் உடம்பு, புலால் துருத்தியாக இருக்கு. இது ஒரு கருத்து. இரண்டாவது துருத்தி என்பதாக சொல்லுகின்ற போது இந்த ஆறு ஓடுகின்ற பொழுது நடுவிலே மணல் திட்டு இருக்கும். ஐயா சொன்னாங்க, யாரு பார்த்திருக்கிறான் ஆற்றின் நடுவிலே இருக்கக்கூடிய நம்ம கணேஷ் புரிசாலையா? அவர் நிறைய பார்த்திருக்கிறார். மணல் திட்டு ஆறு ஓடிட்டு இருக்கும், நடுவுல மணல் திட்டு இருக்கும். இந்த பக்கமும் ஆறு ஓடும், அந்த பக்கமும் ஆறு ஓடும், ஆனா நடுவுல அந்த மணல் திட்டு மட்டும் நடுவுல இருக்கும். இதுக்கு துருத்தின் பேர். மணல் திட்டு நடுவாக இருக்க இரண்டு பக்கமும் ஆறு ஓடுகின்ற நிலை, இதற்கும் துருத்தி. இது உலால் என்று சொல்லக்கூடிய உடம்பாக இந்த துருத்தி, இந்த துருத்தியாக இருந்ததை என்ன செய்யணும்னு கேட்டா திருப்பூன் துருத்தியாக மாற்றணும். இது புலால் துருத்தி தான், இதுவும் துருத்தி தான். இப்படிதான் இருந்தது என் உடம்பு. ஆனால் இந்த உடம்பை நான் என்ன செய்றேன் தெரியுமா? இந்த உடம்பை எப்படி மாற்றினேன்னா திருப்பூந்துருத்தியாக மாற்றினேன். இதுதான் திருப்பூந்துருத்தியினுடைய ஒரு தனி சிறப்பு. திருப்பூந்துருத்தினா அது ஒரு ஊரு, அங்க போய் பெருமானை வழிபட்டார் அப்படின்னு பார்க்கின்ற நிலையை தாண்டி அப்பர் பெருமானே திருப்பூந்துருத்தியாக நிற்கின்ற நிலை, நாட் அட் பிளேஸ், அது ஊர் என்ற நிலையை தாண்டி அப்பர் பெருமான் திருப்பூந்துருத்தியாக நின்ற நிலை. எப்படி ஆக்கினார்னா, எப்படி ஆக்கினார், எப்படி இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ஆறு, நடுவில் மணல் திட்டு, இந்த பக்கமும் ஆறு, அந்த பக்கமும் ஆறு, நடுவில் மணல் திட்டு. நமக்கு உடல் உயிர், இந்த பக்கம் உடல், இந்த பக்கம் உயிர், நடுவில் இறைவன். உன்னிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனே. இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருப்பதை, நடுவில் இருக்கக்கூடிய பெருமானை வைத்துக் கொண்டு இதையும் அதையும் இணைத்து மாற்றிய நிலைதான் திருப்பூந்துரு. இதே போல ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அதை எப்படி சொல்றார்னா, பொய்யிலியை புனிதனை பெருமானை பூந்துருத்தி பெருமானை சொல்லுகின்ற பொழுது பொய்யிலி புனிதன் புண்ணியன். அந்த பெருமான் எப்படிப்பட்டவனோ பொய்யிலி என்பதாக சொல்லுவார். ஒவ்வொரு அந்த தண்டகத்தில் சொல்லுகின்ற பொழுது பொய்யிலி அவனை, இரண்டாவது அவன் புனிதன், மூன்றாவது புண்ணியன். ஆனால் புனிதன் என்பதை பல இடங்களிலே பயன்படுத்தி இருப்பார், புண்ணியன் என்பதை பல இடங்களிலே பயன்படுத்தி இருப்பார். பொய்யிலியை என்பதாக இந்த இடத்திலே மிக அற்புதமாக பயன்படுத்தியிருப்பார். இது மூன்றையும் இணைக்கிறார். கடைசியிலே போய் சேருகின்ற பொழுது பூம்புகளூர் மேவிய புண்ணியன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியன். எப்படி இணைகிறார் பாருங்க, பூந்துருத்தியில இணைக்கின்ற அந்த இண்டிகேஷன். அடுத்ததாக தன்னுடைய அந்த பயணம் தொடருகின்ற நிலையிலே பூம்புகளூரிலே சென்று சேருகின்ற அந்த இண்டிகேஷன், பூந்துருத்தியிலே நிற்கும் பொழுது அந்த பொய்யிலே புனிதன், புனிதன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருப்புவனம், திருப்புவனத்திலே அந்த பெருமானை புனிதன் என்பதாக அமைப்பார். பொய்யிலி புனிதன் புண்ணியன் அத்தனையும் இணைத்து இந்த பூந்திருத்தியிலே காட்டுவது ஒரு தனி சிறப்பு. பூவனத்து எம் புனிதன் தன்னை, பூவனத்து எம் புனிதன் அவனை சொல்லுகின்ற பொழுது பூவனத்திலே இருக்கக்கூடிய புனிதன் என்பதாக காணுகின்ற நிலை அடுத்ததாக வருகின்ற நிலை. அதன் பிறகு புண்ணியன் என்று சேருகின்ற நிலை. அடுத்ததாக நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பல திருக்கோயில் வழிபாட்டுக்கு நடுவிலே திருப்புவனம் மிக முக்கியமான அந்த திருப்புவனம் அனுபவம். அதில் புனிதன் என்பதை மிக அற்புதமாக காட்டி புண்ணியன் என்பதாக அமைப்பார். அந்த வகையிலே பெருமான் பூந்துருத்தியாக நின்று, திருப்பூந்துருத்தியாக நின்று அமைந்த ஒரு அற்புதம் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு அற்புதம். ஆக இந்த திருத்தலத்திலே அந்த திருத்தாண்டகம் பல அற்புதமான செய்திகளை உடைய திருத்தாண்டகம். அது முதல் பாடல் அந்த திருத்தாண்டகத்திலே. மீண்டும் மீண்டும் நாம் இந்த வகுப்பிலே நினைத்து கொண்ட திருப்பாடல் ஏன் என்பதாக சொன்னால், பெருமானுடைய அந்த சடையையும் அந்த நீரையும் பற்றி மிக அற்புதமாக காட்டுவார். அதில் இந்த முதல் திருப்பாடலை எண்ணுகின்ற பொழுது அதில் ஞானசம்பந்த பெருமானும் வரார், மணிவாசக பெருமானும் வரார். இப்படி இருவரையும் இணைத்து அந்த முதல் திருப்பாடல் காட்டுகின்ற அந்த செய்தியை நாம் பார்த்தோம். 147 பக்கம், பக்கம் 147.
அப்ப
நினைவே தானே.
திரௌபதியத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு அப்பர்பெருமானுக்கு கைலாய அந்த அனுபவம் அமைந்ததன் பிறகு வருகின்ற இந்த திருப்பதியங்கள் எல்லாம் ஒரு தனி சிறப்பினே உடையது. அப்பர்பெருமான் எப்பொழுது கைலாய தரிசனம் அந்த கிடைத்த பேரு அமைந்ததோ, இந்த திருப்பதிகத்தை காணுகின்ற பொழுது கைலாய அனுபவ வாழ்வு என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த திருப்பதிகத்தை தலைப்பாக அமைத்துக் கொள்ள. கைலை அனுபவ வாழ்வு, அப்பர் பெருமானுடைய வாழ்வு பல நிலைகளிலே சிந்திக்கின்ற நிலையிலே அமைந்தாலும் இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு ஸ்பான் எப்படி அமைந்தது என்பதாக சொன்னால், இது கைலை அனுபவ வாழ்வு, கைலாய தரிசனம் பெற்ற பிறகு அமைகின்ற அந்த வாழ்வு. கைலாய பெருமானுடைய தரிசனம் அமைந்த பிறகு அமைகின்ற வாழ்வு எப்படி அந்த வாழ்வு என்பதாக சொன்னால், அப்பர் பெருமான் இடத்திலே நாம் கேட்க வேண்டும் எப்படி அமைந்தது அந்த வாழ்வு என்பதாக அப்பர் பெருமானுடைய திருவடியை நாடினால், இந்த திருப்பதியங்களின் வழியாக அப்பர் பெருமான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நிலைதான் இந்த திருப்பதியங்கள் எல்லாம். அப்பர் பெருமான் இன்றும் நம்மோடு இருந்து கொண்டு நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக சொன்னால், அப்பர் பெருமானுடைய திரு உருவம் தான் இந்த 4, 5, 6 திருமுறைகள் மொத்த வடிவம். அப்பர் பெருமானை வேற எங்க பார்க்கின்றோம்? இது கைலை அனுபவ வாழ்வாக அமைந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பு, நில்லாத நீர்சடைமேல் நிற்பித்தானே, நில்லாத நீர்சடைமேல் நிற்பித்தானே, நினையா என்ன நிற்பித்தானே. எத்துணை எத்துணை மறக்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஞாபகப்படுத்துவதுதான் சிறந்த விஷயம், ஆனா மறக்கிறது மிக எளிமை. பெருமானை மறந்திருக்கின்ற தன்மை இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் என்பதாக சொல்லி அருளாளர்கள் எல்லாம் தண்ணீர் வடித்து அமைக்கின்ற திருப்பதிகங்கள் இல்லையா. மிக முக்கியமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலங்காடு, திரு ஆலங்காட்டு பதிகம் இருக்கு. அந்த திரு ஆலங்காட்டு பதிகம், அந்த பதிகத்தினுடைய பாடலை எண்ணுகின்ற பொழுது கண்ணிலே நீர் தானா வரும். எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகம், அந்த ஒரு பாடலை தொடங்குகின்ற பொழுது பெருமானை நமக்காக அல்லவா ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்வு செல்லுகின்றது, சுந்தர பெருமான் சொல்றாரு, இப்படி தாயா அவன் வாழ்வு போயிட்டு இருக்கு. நமர் பிறர் என்பது அறியே, நமர் பிறர் என்பது அறியே, நான் கண்டதே கண்டு வாழ்வேன். தமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இல்லாதே. ஒரு நல்ல வழியாவது இருக்கா, ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் மார்க் போடலாம்னு சொல்லிட்டு இறைவன் இங்கேயும் அங்கேயும் ஆன்சர் ஷீட்டை தேர்ந்தா ஒரு மார்க் போடுறதுக்கு கூட ஒரு வழி இல்லாம இருக்கே உன்னோட பேப்பர். திஸ் இஸ் வாட் நம்ம சேகரித்து கொண்ட நிலை. இதுவரையிலும் உன்னுடைய வாழ்வு என்பதாக சொல்லி அந்த வாழ்வை ஒரு ஆன்சர் ஷீட்டாக எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியில நீ வை, திருவாரூர் பெருமானுடைய திருவடியில பெருமான் அதை கணக்கு போட்டு உனக்கு மதிப்பீடு செலுத்த எண்ணினால் தேடுறாரு இங்கேயோ அங்கேயோ, ஏதாவது ஒரு மார்க்காவது போடலாம், கிடைக்குதா? தமரம் பெரிதும் உகப்பன் தக்க ஆறு ஒன்றும் இல்லாதே. ஆரவாரம் என்பதாக சொன்னால் ஆரவாரத்தை அற்புதமாக பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கு. தமரம் பெரிதும் உகப்பன், வாழ்வு எப்படி போயிட்டு இருக்குன்னா நல்ல டம்பா ஜாமம் என்ன டம்பமா இருக்கிறான் பாருங்க, அத அப்படி சொல்றாரு. தமரம் பெரிதும் உகப்பன், இப்படி இருந்தா நான் கடையேறுவதற்கு ஒரு நல்ல வழியாவது உண்டான்னு கேட்கிறாரு. தக்க ஆறும் ஒன்றும் இல்லாதேன், குமரன் திருமால் பிரமன் கூடிய தேவர் வணங்கும் இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆழ்வரவு கேள். ஆக பெருமானை மறந்த நிலை, பெருமானுக்காக அந்த ஏங்கிய நிலையை திரு ஆலங்காட்டு பதியத்திலே மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இங்க வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். அவரோட வேலையானது, அவரோட டியூட்டியா அது. நீ மறந்திருந்தாலும் என்ன பண்ணுவாரா, ஐயோ இவ்வளவு நாளா அவன் என்ன மறந்துட்டானே, இவனை என்ன பண்றதுன்னு கேட்டு அவனுடைய நெஞ்சத்திற்கு உள்ள புகுந்து கொண்டு கொஞ்சம் நீ நினை, என்ன கொஞ்சம் நீ இன்னைக்கு நினைச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலயா செய்யறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் இந்த பதிகம்.
துஞ்சவரு வாரும் தொழுவே பாரும்
இது மாதிரி நான் மறப்பேன்னு எனக்கு இது என்னுடைய இயல்பு. ஆக என்னுடைய இயல்பு இதுவாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு வரம் உங்ககிட்ட வாங்குறேன். என்னுடைய இயல்பு மறக்கின்ற இயல்பாக இருந்தாலும் நான் எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டாரு. என்ன வரம்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். இதுதான் அவர் கேட்ட வரம். ஆக திருவடியை மறவாத நிலை என்ற நிலையை மிக அற்புதமாக இந்த திருப்பதியத்திலே காட்டி நில்லாத நீசடைமேல் நிற்பித்தானே. யாராலும் செய்ய முடியாத காரியம். தலையில இருக்கக்கூடிய அந்த கங்கை நீர் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை நீரை நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தானே. இதை செய்யக்கூடிய ஒரு வித்தகன் தான் நினையாத எண்ணெஞ்சை நினைவிக்க முடியும். இட் இஸ் இன்டர்கனெக்டட். எவ்வளவு தூரம் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னா கல்லிலேயே நார் உரிக்கிற ஆள் பாவன். ஓ, கல்லிலேயே நார் உரிக்கிறாளா? அப்ப இவங்கிட்ட பணம் கறக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம். நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தானே, நினையாத எண்ணெஞ்சை நினைப்பித்தானே. இது ரெண்டுத்தையும் அமைச்சர். நினையாத எண்ணெஞ்சை நினைவிக்க கூடியவன் தான் நில்லாத நீர்சடை மேல் நிற்கின்ற அந்த வித்தகனாக அவன் இருக்க வேண்டும். நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தானே, நினையாத எண்ணெஞ்சை நினைவித்தானே. கல்லாதனையெல்லாம் கற்பித்தான், காணாதனையெல்லாம் காட்டினான். திருவாசகம் அற்புதமாக மணிவாசக பெருமான் அடுக்கி 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 வருவார். இது ஒரு இடம். கல்லாதனை எல்லாம் கற்பித்தானே, காணாதனை எல்லாம் காட்டினானே, சொல்லாதனை எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்து தொடர்ந்து என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமான் இப்ப இல்ல நேற்று இல்ல, அவன் தொடர்ந்து வருகின்ற நிலை, பிறவிதோறும் தொடர்ந்து வருகின்ற நிலை. எந்த பிறவி எப்ப தொடங்கினியோ அப்பத்திலிருந்து தொடர்ந்து வர. ஆக தொடர்ந்து நின்ற தாயானை, தொடர்ந்து நின்ற தாயாக இருந்து கருணையை புரிகின்ற அந்த தன்மையை தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கொண்டு பொல்லாயன் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன் நானே என்பதாக அந்த முதல் திருப்பதிகம் அமைகின்றது. இதில் இரண்டாவது பதிகம் மூன்று அடுத்த வகுப்பிலே நாம் அமைத்துக் கொண்டு நான்காவது திருப்பதிகம் நான்காவது பாடல் அந்த திருப்பதிகத்திலே மிக முக்கியமான அந்த திருப்பாடலாக அமைச்சர். இரண்டாவது திருப்பாடல்ல ஒரு முக்கியமான குறிப்பு சொல்றார். எப்படி நில்லாத நீசடைமேல் நிற்பித்தானே, நினையாத என் நெஞ்சை நினைப்பித்தானே அப்படி சொன்னவரு, உணரா என் நெஞ்சை உணர்வித்தானே, உணரா என் நெஞ்சை உணர்வித்தானே. இந்த உணர்வு என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த அற்புதமாக திருவையாற்று பதிகத்தில் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையிலே அந்த அனுபவத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே, உணர்வு. ஆக இந்த உணர்வு என்பதாக அமைக்கின்ற பொழுது பெருமான் எப்படி என்பதாக சொன்னால், உற்றிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீயே என்கின்ற அந்த ஆழம், அந்த பக்தியினுடைய தொண்டினுடைய உரைப்பு தொடர்ந்து வருகின்ற நிலையிலே உணரா என் நெஞ்சை உணர்வித்தானே, உணரா என் நெஞ்சை உணர்வித்தானே. மிகுந்த ஆழமாக சொல்லுகின்ற ஒரு இடம் சொல்றார், வெறியார் மலர்கொன்றை சூடினானே, வெள்ளானை வந்திரஞ்சும் வெண்காட்டானே, அறியாது அடியேன் அகப்பட்டேனே என்பதாக சொல்லி அற்புதமாக அமைக்கின்றார். என்ன ஒரு வாக்கு பாருங்க, இது கைலை அனுபவ வாழ்வு என்பதற்குரிய ஒரு ஆழமான ஒரு இடம் இந்த இடம். ஏன் என்பதாக சொன்னால், அல்லர் கடல் நின்று ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டினானே. இதை மணிவாசக பெருமான் அருட்பத்து பாடல் பத்திலே இதனுடைய அற்புதமான அந்த விளக்கத்தை விரித்து அமைக்கின்ற ஒரு பாடலாக அந்த கைலை என்று சொல்லக்கூடிய கைலை அனுபவத்தினுடைய குழிவாக அமைந்திருப்பது அந்த திருப்பாடல் அருட்பத்து பதிகம் 29 பாடல் 10. அப்பர் பெருமானுக்கு அல்லர் கடல் நின்று ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டி, அங்கே கல்லில இருந்து என்னை ஏற்றி விட்டது மட்டுமல்லாமல் நெறி இது என்பதாக எனக்கு காட்டிய நிலையை கைலாய புகுநெறி இது என்பதாக அந்த இடத்திலே எடுத்து கொண்டு வந்து சேர்க்கவும். எது நெறி என்பதாக சொல்லுகின்ற போது கைலை புகுநெறி இது என்பதாக காட்டிய நிலையாக அந்த கைலாய பெரு வாழ்வினை தன்னுடைய அனுபவமாக அமைத்து பெருமானை பொறி ஆடரவார்த்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் என்பதாக சொல்லிய அந்த நிலை, பெருமானை பொய்யிலி என்பதாக அமைத்து பொய் என்பதாக சொல்லக்கூடிய ஒன்று பெருமானை விட்டு விலக செய்யும். பொய் எவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் பெருமானிடத்தில இருந்து விலகி இருக்கிறீர்கள் என்பதாக அர்த்தம். நம்முடைய கந்தர் அனுபூதியில சொல்லுவார், ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்தது. ஆசா நிகழம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வளவு தூரம் சொன்னா, உன்னுடைய ஆசைகள் என்று சொல்லக்கூடிய சங்கிலியினுடைய ஒரு முனை இறைவன், மறுமுனை நீ, இது ரெண்டும் தூளாயிடுச்சுன்னு சொன்னா இறைவனும் நீயும் ஒன்றான நிலை என்பது அற்புதமாக சொல்லுவதை போல, பொய் என்பது எப்பொழுது நிற்கின்றதோ அதுவரையிலும் இறைவனுடைய அந்த அருள்நிலை தோன்றாது, பொய் போன பிறகுதான் அருள்நிலை தோன்றும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு இடம் பொய்யிலியை உந்துருத்தி கண்டே என்பதாக அமைத்த அந்த அற்புத அற நெறி அற வாழ்வாக அமைந்தது அப்பர் பெருமானுடைய அந்த வாழ்வு. அந்த நிலையிலே நாம் இந்த திருக்கூட்டத்திலே நாம் அப்பர் பெருமானுடைய திருப்புந்துருத்தியினுடைய ஒரு அனுபவத்தை கண்டு நாம் இதோடு நிறைவு செய்து